நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சேவை தேவதை சீதா மகேந்திரன்.
வணக்கம் சார்.
முதலிலே அவள் விகடன் உங்களுக்கு இந்த விருது வழங்கியதற்காக எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்று எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
நம்ம நரிக்குளோர் சமுதாயத்துக்காக நிறைய வேலை செஞ்சிட்டு வேலை செய்யல, எங்களுடைய கடமையை செஞ்சிட்டு இருக்கோம். யாருமே நம்மளை வந்து ஒரு பெருசா வெளியில கொண்டு வரல. ஏன்னா எங்க சமுதாயத்துக்குள்ளே அதை பத்தியான விழிப்புணர்வு கிடையாது. நமக்காக ஒருத்தர் வேலை செஞ்சா அவங்களை நம்ம பாராட்டணும், அதை வெளியில சொல்லணும்னாலாம் அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாதது அவங்க தப்பு இல்லை, அவங்க அறியாம. அதை வந்து நாங்க விருது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்க எதிர்பார்த்து வேலை செய்யல. இருந்தாலும் இந்த சமுதாயத்துல இருந்து நாங்க வந்து இந்த வேலை செஞ்சது அவங்க தெரிஞ்சு இந்த விருது கொடுக்கும் போது எனக்கு ஒரு எல்லையற்ற சந்தோஷமா தான் இருந்தது. நம்ம சமுதாயத்துல இருந்து வர்றவங்களையும் ஒருத்தவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது. நம்ம சமுதாயத்தின் சார்பா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
உங்களது சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான சேவைகள் செய்கிறீர்கள் என்றதை கொஞ்சம் விரிவாக நமது நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
நம்ம நரிக்குறவர் சமுதாயம்னு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாடோடியா தெரிஞ்சவங்க அவங்க, மற்ற சமுதாயத்தினோட அவங்க கலக்க மாட்டாங்க. பயம், மற்றவங்களோட கலக்கிறது பயம். ஏன்னா கலாச்சாரம் போயிடும், மொழி போயிடும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு பயம். நாங்க வந்து அதே சமுதாயத்துல பிறந்திருக்கோம். பிறந்தது ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நம்ம தோணும் போது நம்ம ஜனங்களுக்காக ஃபர்ஸ்ட் நாங்க யோசனை பண்ணது வந்து கல்வி. கல்வி ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். ஏன்னா நானும் எங்க வீட்டுக்காரும் கொஞ்சம் படிச்சிருக்கோம். நம்ம வெளியில வந்து பாக்கும்போது ஓரளவு படிக்க தெரிஞ்சிச்சு, நாலு பேர்கிட்ட பேச தெரிஞ்சது, கொஞ்சம் பேர் மரியாதை கொடுத்தாங்க. அப்ப அந்த கல்விதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு நிறுவனம் வச்சோம், நரிக்குறவர் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படின்னு 90ல ஆரம்பிச்சோம். 1990ல அதுல இருந்து முதல்ல விடுதி ஒண்ணு ஆரம்பிச்சோம், 100 குழந்தைங்களுக்கான விடுதி ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். கொஞ்ச நாள் களத்துல போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தடுத்து அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள் ஒண்ணுனா எங்களுக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த காலத்துல நாடோடியா போகும்போது இந்த குழந்தைங்களும் கூட கூட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க கூட கூட்டு போறதை தடுத்துதான் நாங்க வச்சு பராமரிச்சு நாங்க இருக்கோம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், கல்வி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம அவங்களை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஆனா எங்களுக்குமே நிறைய பிரச்சனை அதுல. ஏன்னா 3 சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தங்குற இடம் வசதி பண்ணணும், மருத்துவ வசதி பண்ணணும் அப்படிங்கும் போது நானும் எங்க வீட்டுக்காரும் திருச்சி ஃபுல்லா நடக்காத இடமே கிடையாது. நடந்தேதான் போய் டொனேஷன் கேட்டு ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு சாப்பாடு பிற வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். அது கொஞ்ச நாள் போகையில அந்த பேரண்ட்ஸுங்களுக்கு எங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, என் பிள்ளைங்க படிப்பு வேணாம், என் பிள்ளைங்க என் கூட அனுப்பி விடுங்க, என் பிள்ளை என் கூட இருந்துச்சுன்னா அவன் 10 சம்பாதிப்பான், நான் 10 சம்பாதிப்பேன், நீ என்ன சும்மா ஒரு 10 5 நீ என் பிள்ளைய வச்சு சும்மா. அவங்களுக்கு தெரியல கல்வியினுடைய அருமை, அவங்களுக்கு தெரியல நீ வேஸ்டா எதுக்கு என் பிள்ளைய அங்க உட்கார வச்சிருக்க, நாங்க வந்து வெளியில போனாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கும் போது எங்களுக்கு அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, சரி இதுல இருந்து இவங்களை எப்படி இது பண்றது அப்படின்ட்டு நாங்க ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது பல ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, தன்னார்வ தொண்டர்கள்ட்ட எல்லாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. அவங்களுடைய வேலை என்ன, நாடோடித்தனமா போறது. அதனால எங்களுக்கே முதல்ல சமுதாய சேவை எப்படி செய்யறது, மற்றவங்ககிட்ட இந்த நம்ம வேலை எப்படி வாங்கிக்கிறது, நம்மள உரிமையை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் ஒவ்வொருத்தையா நாங்க விசாரிச்சு செய்யும் போது தொழிலுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ணோம். அப்ப வந்து எங்களுடைய மணிமாலை, பாசி மணிமாலை வந்து நலிவடைஞ்சது பார்த்தோம். சரி இதை எப்படியாவது நம்ம வந்து மேம்பாடு செய்ய வேணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் வந்து ஹேண்டிகிராப்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது. நாங்க போய் அவங்களும் அப்ரோச் பண்ணோம். அப்ப வந்து மணி மாலை பின்றீங்க ரைட்டு, கம்பி வாங்குறீங்க, மணி வாங்குறீங்க, அது ரெண்டும் கோர்த்து மாலை வரப்போகுது, இதை கைத்தொழில நாங்க எப்படி சேர்க்கறது, இது வந்து கைத்தொழில வராது. அவர் உதாரணம் என்ன சொன்னார்னா, ஒரு பூ இருக்கு, நார் இருக்கு, அதை எடுத்து தொடுக்குறாங்க, அதை எப்படி வந்து கைத்தொழில்னு ஒத்துக்க முடியும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு முதல்ல எங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களுடைய நிலைமையை சொல்லி, அப்புறம் எங்களுடைய சமுதாயத்தை பேசி நாங்க பல தடவை டெல்லிக்கு போயிட்டு எங்களுடைய கைத்தொழில அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தோம். எங்க மணிமாலை வந்து கைத்தொழில லிஸ்ட்ல கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த கார்டு, ஆர்டிசான் கார்டு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமா அவங்களை சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் சப்போர்ட் நிறைய செஞ்சோம். எப்படின்னா நிறைய இடத்துங்கள அந்த எக்ஸிபிஷன் நடக்கும், அதுல கலக்க வச்சோம். அவங்க வந்து தெரு தெருவா வித்தவங்க ஒரு டேபிள் கொடுத்து ஃபேனு கீழே வியாபாரம் பண்றது அவங்களுக்கு புதுசா இருந்தது, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வாங்கி கொடுத்து அந்தந்த மாவட்ட அளவுல அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன சப்போர்ட் கிடைக்கும். ஓரளவு அந்த தொழில அவங்க கொஞ்சம் மேம்பாடு செஞ்சாங்க. அதே மாதிரி மேலும் வந்து சமுதாயத்துல ஒரு நாங்க ஒரு அந்தஸ்துல இருக்கணும் அப்படின்னா எங்களை எதுல வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியா கவர்மெண்ட் எங்களை வந்து எம்பிசில வச்சிருக்காங்க. அதாவது எங்களுக்கு எஸ்டிங்கிற ஒரு அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்காம பேக்வர்டு கிளாஸ்ல வச்சிருந்து அப்புறம் இங்க இருக்கிற அந்த மக்களோட எங்களால வந்து சரிசமமா கல்வியிலையும் வேலை வாய்ப்புலயும் எங்களால பங்கெடுக்க முடியல. அதையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த ஷெட்யூல்டு ட்ரைப் வேணும் அப்படின்ட்டு நாங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 60 வருஷமா இந்த போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்குமே அது ஒரு எட்டா கனியா தான் இருக்கு. அது சரியானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சமுதாயத்திலுமே முன்னேறிட்டாங்க, இன்னுமே நாங்க அதே இடத்துலதான் இருக்கோம். எஸ்டி எங்களுக்கு வழங்கணும்னு நிறைய நேரத்துல கோரிக்கை கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு கிடைக்காத ஒண்ணாவே இருக்கு. அது ரொம்ப வருத்தமாவே இருக்கு. விரைவில் கிடைக்கும்னு நம்புறோம்.
உங்களது சமூகத்தின் சிறுவர்களை கொண்டு ஒரு பாடசாலை அல்லது கல்விக்கூடம் அமைத்தீர்கள் என்று சொன்னீர்கள். அது உங்களது துணைவருடன். அவர் 2017 எம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று அறிகிறேன்.
கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப தடுமாறி போயிட்டேன். எப்படின்னா பசங்க அப்பதான் காலேஜ் விட்டு படிச்சு வெளியில வர்ற நேரம், நான் வந்து அவரோடயே இருந்து ஒரு துணை இருக்கு, நம்ம எதாலும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 20-30 வருஷம் அவரோட வேலை செஞ்சது. திடீர்னு அவருடைய மறைவு வந்து நமக்கு ஒரு நிலைக்குள்ளேயே செய்ய வச்சிருச்சு. அது எப்படின்னா நம்ம சமுதாயத்துல எடுத்தீங்கன்னா மணிமாலை விக்கிறவங்க தெரு தெருவா ஊர் ஊரா போய் அவங்க ஒரு பேர் அவர் கணவன் மனைவினா அவங்க ரெண்டு பேருக்கு செஞ்சுவாங்க. இப்ப நான் வந்து சமூக சேவையில அவரோட இணைஞ்சு ரெண்டு பேரும் ஒரே லைன்ல இருந்ததுனால அது ரொம்ப ஒரு சுலபமான விஷயமா தெரிஞ்சது. நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சமாளிப்போம், அப்ப ஒரு தைரியம் இருந்தது. அது திடீர்னு ஒரு மறைவு வந்து பெரிய சோகத்தை என்ன வந்து ஏற்படுத்துச்சு. இப்ப வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எங்க பையனை வச்சுட்டு பாப்பா கல்யாணம் ஆகி அவங்க தனியா பெரம்பலூர்ல நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. பொண்ணு எங்க பொண்ணு சுவேதான்ட்டு. இப்ப நானும் எங்க பையனும் வந்து இப்போ அவன் வந்து பிசி வரைக்கும் படிச்சிருக்கான். அவரு இறக்கும் போது அவன் லாஸ்ட் வருஷம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஓரளவு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க செஞ்ச சேவையை நீ கொஞ்சம் செய்யணும், உன்னுடைய தேவை பூர்த்தி ஆனாலும் நம்ம சமுதாயத்துக்கு உன்னால நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நானும் பையனும் இப்ப சேர்ந்துட்டு இந்த சைடு மக்களுக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நரிக்குறவர் சமூகத்தில் பிறந்து அந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்து வருபவரான சீதா மகேந்திரன் அவர்கள். உங்களது சமூகத்திலே நீங்கள் செயற்படும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ஒரு சிக்கலை கூறியிருந்தீர்கள். அதாவது அவர்கள் எனது பிள்ளைகளை ஏன் படிப்பிக்க வேண்டும், அவங்க தொழில் செய்தா ஒரு 10 ரூபாய் கிடைக்குமே அப்படி என்று உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று. அதை தவிர வேறு என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் அம்மா?
கல்வியை பத்தியே அவங்களுக்கு முழுமையான அந்த தெளிவு இல்லாதனால ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கூல் ஒண்ணு நலிவடைஞ்சு போயிடுச்சு. அதை வந்து நாங்க டேக் ஓவர் பண்ணும் போது மற்ற சமுதாயத்தினோட சேர்ந்து எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு பெரிய குடத்தில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவா என்னையும் எங்க வீட்டுக்காரும் ஒரு 19 நாள் சிறைச்சாலையெல்லாம் அனுபவிச்சோம். அந்த ஒரு நிறுவனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு 10 வருஷம் கேஸ் நடந்தது. நான் விடல, அவரு இறந்தும் கூட அந்த கோர்ட்டு அந்த இதெல்லாம் நான் விடல. நான் தொடர்ந்து போய் நீதிமன்றத்தை நாடி என்னுடைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவேன் அப்படின்ட்டு அதை நிறைவேற்றி இப்ப அந்த நிறுவனம் நம்ம திருப்பி நாங்க எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வழி செஞ்சேன் சார். நம்ம மேல தப்பு இல்ல. கோர்ட் வந்து ஹைகோர்ட்ல இருந்து எங்களுக்கு எல்லா உரிமையும் நாங்க இப்போ அதுல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். திருப்பி அந்த நிறுவனத்தை நம்ம எடுத்து இப்போ மக்கள்கிட்ட திருப்பி சேர்த்திருக்கோம். அதை நினைச்சா பெரிய சந்தோஷமா இருக்கு சார்.
வாழ்த்துக்கலாமா. உங்களுடைய பாடசாலை இந்த சிறுவர்களை நீங்கள் 90ஆம் ஆண்டிலே ஆரம்பித்தா சொல்லியிருந்தீர்கள். அப்படி என்றால் அவர்கள் இப்பொழுது படித்து முடித்து மேற்படிப்பு படிக்கிறார்களா அல்லது வேலை செய்கிறார்களா? அப்படியான சிறப்பாக செய்தவர்கள் சொல்லுங்க.
எல்லா ஊர்லயுமே எங்க போனாலும் தமிழ்நாட்டுல நாங்க இப்ப என்னோட பொண்ணுடைய வயசு பொண்ணுங்க பிள்ளைங்க இருந்தா எனக்கு அடையாளம் தெரியாது. அந்த பிள்ளைங்க அடையாளம் கண்டுட்டு வந்துடும் என்கிட்ட. நான் உங்ககிட்ட தான் படிச்சேன், நான் 8வது வரைக்கும் படிச்சேன், 5வது வரைக்கும் படிச்சேன். ஏன்னா எங்ககிட்ட இருந்தது 5வது வரைக்குமான வசதி மட்டும்தான். 8வது வரைக்கும்னா எங்க ஊரை தாண்டிதான் அனுப்பி படிக்க வைக்க முடிஞ்சது. அதனாலே அந்த பிள்ளைங்க 8வது வரைக்கும் தான் அந்த டைம் அந்த குழந்தைங்க அந்த வயசு உள்ள பிள்ளைங்க படிச்சது. அப்புறம் வந்து என் கூட என் பொண்ணு இருந்ததுனாலதான் நான் அவளை வந்து ஒரு எங்க சமுதாயத்திலே ஒரு இன்ஜினியர் அதாவது ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், மற்றவங்களோட கலக்க வைக்கணும், அதுவும் பெண் பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும்னு முதல்ல நான் வந்து முடிவெடுத்தேன். ஏன்னா எங்க சமுதாயத்துல ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க 12-13 வயசுலயே. அதை வந்து மாத்தணும். அப்போ ஓரளவு நம்ம ஊர் ஊரா போய் பிள்ளைங்களை படிக்க வச்சா கூட அது எல்லா ஊருக்கும் நம்மளால போக முடியல. அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைச்சேன். அதன் மூலயமா எங்க பொண்ணை முதல்ல இன்ஜினியர் ஆக்கணும் நம்ம சமுதாயத்துல. அவளை பத்தி நிறைய பேப்பர்ல நிறைய நியூஸ்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் பிள்ளைங்க பார்த்து இப்ப எல்லா பிள்ளைங்களும் பன்னெண்டாவதுக்கு மேல படிச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பெண் பிள்ளைங்க மட்டும் காலேஜ் போயிடுச்சுங்க. அது எனக்கு எங்க போனாலும் அது சொல்லும் போது நான் கேட்பேன், நீ எப்படி படிச்ச, உண்மையிலே உனக்கு வந்து காலேஜ் போகணும்ல எப்படி நினப்பு வந்தது அப்படின்னா, எல்லாம் உங்களை பார்த்துதான் வந்தது, நீங்க தான் எங்களுடைய முன்மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எல்லையற்ற சந்தோஷமா இருக்கு எனக்கு. உண்மையிலே நம்ம செஞ்சதனுடைய பலன் வந்து இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப திருப்திங்க சார். எனக்கு
கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குதாமா. இப்பொழுது இந்த கோவிட் காலத்திலே உங்களுடைய சிக்கல்கள் என்ன, எப்படி சமாளிக்கிறீர்கள், அதை பற்றி சற்று சொல்லுங்கள்.
இந்த கோவிட் வந்ததுல இருந்து நம்ம மக்கள் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜனங்கள் வந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க சார். அது ஒரு கலாச்சாரத்துல ஒரு விஷயம். உங்களுக்கு எதனா ஒரு வேலை செஞ்சுதான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல ஊர் ஊரா போயிட்டு இருக்கும் போது அம்மா ஒரு மணி தரேன் கொஞ்சம் சாதம் கொடுங்க, பசிச்சா ஒரு ஊக்கு தரேன் ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கோவிட் வந்து அதுக்கும் போயிடுவோம் போல இருக்கு, அவ்வளவு ஒரு கஷ்டத்துல வந்துட்டோம் நாங்க. ஏன்னா ஊர் ஊரா போய் அந்த கோயிலுங்களை நம்பிதான் நாங்க இருப்போம். கோயில்ல தான் போய் இந்த மாலை வித்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப எல்லா கோயிலும் மூடிருச்சு, இவங்க மூவிங் ஆகுறதும் தடுத்துருச்சு. அந்தந்த கிராமத்திலேயே அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு மாற்று தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கவர்மெண்ட்ல எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது, படிச்ச பசங்களுக்கு கூட எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது, மாத வருமானங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். டெய்லி நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பேசி, அந்நேரம் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு, கொஞ்சம் அரிசி பருப்பு கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க, ரொம்ப முடியாதவங்க டிசேபிள் பீப்புளுக்கு எல்லாம் கொஞ்சம் என்னால முடிஞ்சது, அதே மாதிரி எங்க பாப்பாவால முடிஞ்சது அப்படி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலுமே எங்களால முடியல வந்து அவங்க எல்லாம் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு சார்.
உங்களது பாடசாலை நடக்கிறதா
இல்லைங்க சார்? இப்ப இந்த கோவிட்னால மூடி இருக்காங்க.
சரி, அப்ப குழந்தைகள்
அதே மாதிரி குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க. ஏன் மூடி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சில விஷயங்கள் கேக்குறாங்க சார். ஸ்கூல்ல வந்து டாய்லெட் வசதி வேணும், கிச்சன் வசதி வேணும், காம்பவுண்ட் வசதி வேணும் அப்படிலாம் கேக்குறாங்க. அப்படியெல்லாம் நம்மளால செஞ்சு தர முடியல, ஏன்னா எங்களுக்குமே இப்ப ஃபண்ட் எதுவுமே கிடையாது. அதனால அதுவும் கொஞ்சம் இதுல இருக்கு, ஓபன் பண்றதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்கு சார்.
வேற என்ன செய்ய இருக்கீங்கம்மா?
வேற ஏதாவதுங்க சார், இந்த கோவிட் வந்ததுனால இப்ப ஓரளவு மக்கள் வேற வேற தொழிலை விரும்புறாங்க. என்கிட்டயே வந்து வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா, நாங்க செய்யறோம், தையல் சொல்லி கொடுங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்க, இல்லைன்னா ஒரு டீ கடையாவது வச்சு கொடுங்க, கொத்தனார் வேலை இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப இவங்க வந்து அந்த தொழிலை விட்டு கொஞ்சம் மாறுறது நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று தொழில் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப வந்து அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கோவிட் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு மாற்று தொழில் அது மாதிரி ஏதாவது கத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
உங்களது செயற்பாடுகளுக்கம்மா, உள்ளூரில் இருக்கின்ற அரச அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவர்களுடைய ஆதரவு அல்லது தொந்தரவு என்ன இருக்கிறது?
ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா சார், அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்க கம்மி ஜனங்க, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம அரசு அலுவலகத்திலயோ ஒரு அதிகாரத்திலயோ நம்ம ஜனங்க கிடையாதுங்க சார். அதனாலே நம்மளுடைய விஷயங்கள் மேல வரைக்கும் போக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரையும் நம்ம கெஞ்சி கெஞ்சுதான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. 10 வேலை கொடுத்தா 2 வேலை தான் நடக்கும், 8 வேலை நடக்காது. அதனாலே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பசங்கிட்டே சொல்லியிருக்கேன், படிச்சு பசங்க முதல்ல அதிகாரத்துக்கு போங்க, இல்லைன்னா ஒரு அரசியலையாவது முன்னேறிங்க வாங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாதனால இன்னும் அதே இடத்துலதான் இருக்கும். ஒரு 10% கூட எங்களால மேல வர முடியலைங்க சார்.
இவ்வளவு சிக்கல் மத்தியிலும் நீங்கள் தொடர்ந்தும் உழைக்கிறீர்கள், செயற்படுகிறீர்கள், அது மிச்சக்குரியவமா? உங்களது சேவைகள் தொடர வேண்டும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட், எஸ்பிஎஸ் தமிழின் Facebook.